இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவோட கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதான கிருபை. அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனுடைய மூச்சின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். இன்றைக்குள்ள தலைப்பு, அந்த ரகசியம் வழிகளை திறக்கும். திரும்ப சொல்கிறேன், அந்த ரகசியம் வழிகளை திறக்கும். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா, ரகசியத்தின் மேல் உள்ள அந்த ரகசியம், அந்த ரகசியம் என்ன? தலைமுறை தலைமுறையாக்காக மறைக்கப்பட்ட அந்த ரகசியம் என்னதுன்னா, கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறதே மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். சகோதர சகோதரிகளே, இது மிகவும் முக்கியமானது. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு இருக்கிறத இப்போது உங்களுக்கு தெரியும். அவர் நம்முள்ளுக்கு இருக்கிறார், அவர் நம்முள்ளுக்கு ஜீவனாக இருக்கின்றார். கிறிஸ்து இயேசு உங்களுக்கும் என்ன உள்ளுக்கும் இருக்கார் சகோதர சகோதரிகளே. இதை நீங்க எங்க பார்க்க முடியும்னா, கொலோசியர் 1:26-27 நீங்க படித்து பாருங்க. இந்த கிறிஸ்துவின் வல்லமையில வருகின்ற தலைப்புகள் எல்லாம் பாஸ்டர் கிறிஸ்தி ஏற்கனவே அவர் செய்கின்ற பிரசங்கத்தின் மத்தியில் உள்ள விளக்கங்கள் தான் இது. பாஸ்டர் கிறிஸ்தி என்ன சொன்னார்னா, இந்த தலைப்பு அவர் எடுக்கப்ப கூட, அதாவது ரகசியத்தின் மேல் உள்ள அந்த ரகசியம் என்று சொல்லி இந்த தலைப்பை அவர் எடுக்கப்ப கூட, பரிசுத்த ஆவின் மூலமாக அவரு போய் எடுத்து முடிந்து அவர் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கப்ப, இந்த பழைய போதகர் அந்த காலத்துல உள்ள பழைய பிரசங்கிய மத்தியில சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லி 18:35 அதே பிரசங்கத்தை அவர் செய்திருக்கிறார். பாருங்க, இதுல என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துகின்றார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் கிறிஸ்தி மூலமாக இது சொன்னது போல் கூட, அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப இந்த விளக்கங்களை கொடுக்கப்ப கூட அவர் தான் வேலை செய்கின்றார். அதனால பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நடத்துகின்றார். இந்த பிரசங்கத்தை கேட்கின்ற நீங்க கூட பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியாளர் நீங்களும் போய் இந்த காரியத்தை செய்யுங்க. ஏன்னா கிறிஸ்து வல்லமை உள்ளுக்கு அவர் எல்லாருக்கும் இந்த வல்லமை கொடுக்கின்றார். ஒரு நபருக்கு நில்ல, ஓ அவர் போதுகர், அவர் மட்டும்தான் பேசுவார், இவர் வந்து இந்த ஊழியம் செய்வார், இவர் பேச முடியாது, அப்படி நில்ல. அவர் சொல்கின்றார், அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கின்றார். அதனால சகோதர சகோதரிகளே, நீங்களும் பரிசுத்த ஆவியில போய் பிறருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுங்க. உங்களிடத்துல வைத்துக் கொள்ளாதீங்க, இதை பெற்றுக்கொண்டு உங்களிடத்துல வைத்துக் கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் சொல்கிறார், என் நாமத்தை அறிக்கப்படுகிற மண்ணுக்கு, அவர் இயேசு கிறிஸ்து பிதா மண்ணுக்கும் அவருடைய தூதர்கள் மண்ணுக்கும் அவர் சொல்லுவாராம். அப்படி சொல்லப்ப பிசாசுகளுக்கும் தெரியும் உங்களை யார் என்று சொல்லி. தூதர்கள்னு சொல்லப்ப கூட தேவ தூதர்கள் மட்டுமில்லை, பிசாசுகளுக்கும் தெரியும் உங்களை யார் என்று சொல்லி. அதனால இதை போய் பிறகு சொல்லுங்க, வைத்து கொண்டல உங்களிடத்துல வைத்துக் கொள்ளாதீங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபிலமன், அதாவது பிலமோன் 6 வசனம், அதுக்கு அதிக ஒரே அதிகாரம் தான் இருக்கின்றது. அதை நீங்க எடுத்து பார்க்கப்ப இப்படியாக அந்த வசனம் எழுதியிருக்கின்றது, உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் தெரியப்படுதுனால உன்னுடைய விசுவாசத்தின் அந்நியோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்கின்றார். சகோதர சகோதரிகளே, என்ன பவுல் சொல்கின்றார்? உன்னுடைய அந்நியோனியத்தின் ஐக்கியத்தை சொல்லி, உன்னுடைய விசுவாசம் கர்த்தர் இயேசுவுக்குள்ளதை சொல் பிறட்டு. என்ன அது? என்ன அது? பாருங்க, இன்னைக்கு நம்ம கேட்டோம், என்ன கேட்டோம், நேற்று உள்ள அந்த பிரசங்கத்தை மத்தி நம்ம கேட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறதே அந்த மகிமையின் நம்பிக்கை. அது அவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். பாருங்க, இது நீங்க பெற்றுக்கொள்ளப்ப கூட, இந்த காரியத்தை நீங்க உன்னிப்பாக கேட்கப்ப கூட, ஓ இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க, இயேசு கிறிஸ்து ஆமா ஆமா இருக்கிறாரு, அதான் கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த வேத வசனம் சொல்லுது, இந்த கொலோசியர் 1:26-27 படிக்கப்ப, கால தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்ட அந்த ரகசியமான அந்த ரகசியம் உங்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு இருக்கிறது. அவர் இது இப்ப நீங்க அதை கேட்கப்ப கூட உங்களுக்கு இந்த விசுவாசமானது எழும்புதில், இதுதான் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு பவுல் சொல்கின்றார். பவுல் சொல்கின்றார், போய் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை பிறகு பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் சொல்கின்றார். இன்னும் என்னது? தேவனுடைய மகிமை. யோவான் 17:22 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூட அவர் சொல்கின்றார், ஓ எனக்கு கொடுத்த மகிமை பிதாவே, இதோ இவங்கள்கிட்ட கொடுக்குற. யாரு? உங்களுக்கும் எனக்கும், கிறிஸ்து இயேசுவுக்கு இந்த புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய மகிமை நம்மளுக்கு இருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த ரகசியம் நிறைய பேத்துக்கு தெரியல, பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதுல, இந்த ரகசியம், இந்த மகிமை கிறிஸ்து இயேசுல இப்ப உங்களுக்கு இருக்குது. என்னமேனா இன்னைக்கு விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி அநேக சபைகளை சொல்லி உனக்கு விசுவாசம் பத்துல எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன அந்த ரகசியம், இன்னைக்கு என்ன நமக்கு தெரியும், கிறிஸ்து இயேசுடைய விசுவாசத்தின் மேல் நம்மளுடைய விசுவாசம் இருக்கின்றது. அப்ப நம்மளோட விசுவாசம் செய்யறதல்ல, அவரோடைய விசுவாசம் செய்கின்ற முடிக்கிறது. சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையாக இருக்கிறது நம்ம கேட்கப்ப கூட. இந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கன்று பவுல் சொல்கின்றார். எப்படி பகிர்ந்து கொள்ளுங்க? இந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசுக்கு உங்களுக்கு இருக்குது. இந்த விசுவாசத்தின் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்படி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம், அதாவது வாக்கு தத்துவம் என்ன, இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம். சில பேர் வாக்கு கொடுக்குறாங்க, வாக்கு மாறுறாங்க, ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம சிந்தை என்ன நினைக்குதுன்னா, இவன் என்ன சொல்லுறான், சொல்றத செய்ய மாட்டான் அப்படி சொல்லி என்னமோ வாக்கு கொடுக்குறான், வாக்குலாம் அவன் நில நிப்பாட்ட மாட்டான்னு சொல்லி கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வாக்கு தத்துவம் என்று உண்மையிலேயே கேரண்டி, கேரண்டி அதாவது உங்களுக்கு கொடுக்குற உத்தரவாதம், உத்தரவாதம். கிறிஸ்து இயேசுவுக்கு இந்த ஒவ்வொரு காரியமும் உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டது. அவர் உத்தரவாதம் கொடுக்கின்றார். கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறதே இந்த மகிமையின் நம்பிக்கை, அவர் உங்களுக்கு இருக்கிறார். இது உத்தரவாதம், இது கேரண்டி. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறது அது கேரண்டி. எப்போது நீங்க கிறிஸ்து இயேசுக்கு அவர் சொல்றதுபடி நடக்கப்ப, அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார், தன் உயிரை உங்களுக்காக கொடுத்தார். அது கொஞ்ச நேரம் தியானிங்க, அதனால யோசிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கப்ப நீங்க போயிட்டு தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டீங்களே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உட்காந்து நல்லா டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? டிவி பார்க்கறது பாவம் என்று நான் சொல்லலை. சில காரியங்கள் வந்து பாவம் இல்லாத காரியம் கூட இருக்கு, ஆனால் சில நேரத்தில் நம்ம அதை பார்க்கப்ப கூட நேரம் வீணாகுது. அதனால டிவி பார்க்க வேணாம்னு சொல்லலை. அது உங்களுக்கு ஏதாவது நன்மைகளை கொண்டு வருதா? அது தீமையான காரியம் போட்டிருந்தா, நிச்சயமான காரியத்தை பாட்டு போட்டிருந்தா இயேசு கிறிஸ்துலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? ஏன்னா இயேசு இப்போ உங்களுக்கு இருக்கிறார், இப்போதை நீங்கள் அறிந்து கொண்டீங்க. அவர் சொல்றாரா இல்லையா, இரவும் பகலும் தேவனோட வார்த்தையில அவன் தியானம் பண்ணி விட்டுருக்கவன் கை வைக்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏன் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார்? அவர் சொல்கிறார், அவரோட வார்த்தை, அவருடைய உத்தரவாதம் என்ன சொல்கின்றது. அப்படி அந்த உத்தரவாதத்தை நீங்கள் கவனிக்கா போகாவிட்டா, கவனிக்காமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு தெரியும்? பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க. அவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த சலுகை இருக்குது, இந்த சலுகை இருக்குது, இந்த சலுகை இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சில சலுகை சில பேருக்கு தெரியல. அப்போ அந்த கம்பெனியில் உள்ளவங்க மேலே நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் போய் கேட்கல, நீங்கள் போய் கண்டுகொள்ள, நீங்கள் போய் தேடல, அந்த சலுகை உங்கள் கம்பெனியில் கொடுக்குறாச்சும் உங்களுக்கு தெரியல. அப்போ உங்களோட வேலை என்ன? அந்த கம்பெனியில் வேலை செய்யப்போ உங்களோட சலுகை கம்பெனி என்ன கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா இல்லையா? அதே போல தான் கிறிஸ்து இயேசு உள்ளுக்கு உங்களுடைய சலுகை என்ன, கிறிஸ்து இயேசு உள்ளுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதம் என்ன, அந்த வாக்கு தத்துவம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து நம்ம பார்க்கப்ப 2 கொரிந்தியர் 3:18 அதை வாசிப்போமே எப்படி இருக்குன்ட்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்ப்பது போல் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவோட சாயலாக நாளுக்கு நாள் மறுரூபமாகி கொண்டு இருக்கிறோமா? எப்படி முக்காடு எடுக்கப்பட்டது, முக்காடு இல்லைப்ப, அந்த முக்காடு இல்லாதபடி தேவனுடைய மகிமையை கண்ணாடியில் பார்க்கப்ப அந்த தேவனுடைய மகிமானது இயேசு கிறிஸ்து, அந்த ஆவியானவர் நம்மளை மகிமைக்கு மேல் மகிமையாக அவர் மாற்றுகின்றார். நீங்களும் நானும் மாற முடியாது, நம்ம மாற முடியாது. பாச கிறிஸ்தி அவருடைய அவர் பிரசங்கத்தில் சொல்கின்றார், அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கெட்ட வார்த்தையில கேட்டவர். அவரு குணாதிசயம் வந்து ஊசி போல குத்தும் மனுஷனை, இப்படிப்பட்ட குணாதிசயம் அவர் சொல்கிறார். எப்படி நான் இனி மாற்ற முடியுது? முடியல. இயேசு கிறிஸ்துவ கெட்ட வார்த்தையில கேட்டவன், ஆனா இயேசு கிறிஸ்துவ அவரை மாத்தினார். இயேசு கிறிஸ்து என்னைய மாத்தினார், இயேசு கிறிஸ்து உங்களை மாத்துவார். அவரோட ஆவியானவர் உங்களை மாத்துகின்றார். சகோதர சகோதரிகள், நீங்க உங்களை மாத்தல, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, அதை எடுத்து அதை பாருங்க, அது உங்களை உள்ளுக்கு தியானம் பண்ணுங்க. அந்த வார்த்தையானது உங்களை மாத்தும். தேவனுடைய ஆவியானவரோட வார்த்தையை கொண்டு உங்களை மாத்துவார். இயேசு கிறிஸ்துடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் நீங்க கண்ணாடியில் காண்கின்றது போல் நீங்க அதை பார்த்து நீங்க படித்து கொண்டு இருக்கப்ப கூட, அது என்ன, அதை தியானம் பண்ணி கொண்டு இருக்கப்ப கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். நீங்க அதை கவனித்து கொண்டு இருக்கப்ப கூட நாளுக்கு நாள் நீங்க அந்த கண்ணாடியில் காண்கின்ற தேவனுடைய மகிமை போல் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளை, என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். கிறிஸ்து இயேசு என் உள்ளுக்கு இருக்கிறத ஓரளவுக்கு நான் உணர்ந்திருந்தேன், அவர் என்ன உங்களுக்கு இருக்கிற இதுக்கு முன்ன. ஆனால் அவர் என்ன செய்கிறான்னா, அவர் சொன்ன வார்த்தை மட்டும் நீங்கள் கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது குறித்து நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எப்படின்னு சொன்னார்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொண்டுட்டு உங்களோட இருதயமும் சிந்தியும் சில நேரத்தில் போராடும் ஏற்றுக்கொள்றதுக்கு. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தோட இருதயத்துக்கும் சிந்திக்கும் கட்டளிட்டு அதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லப்ப அது வேற வழி இல்லை, அது ஏற்றுக்கொள்ளும். அது ஏற்றுக்கொள்ளப்ப அதன்படி நீங்கள் நடக்கப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அவர் உங்களுடைய பாத படிகளை அவரே நவுத்துவார், அவரே நடத்தி சொல்லுவார். நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமர் 8:29 எழுதப்பட்டிருக்குது, அவர் தான் உங்கள் உலகம் தோற்றத்துக்கு முன்னே உங்களை அழைத்தார், அவர் அழைத்தார் உங்களை மின்குறித்து, அவர் அழைத்தார், அவர் அழைத்து உங்களை நீதிமானாக மாற்றினார், நீதிமான ஆக்கின அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். இதை யாவும் இயேசு கிறிஸ்துவே செய்கின்றார், இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு செய்கின்றார். நீங்கள் செய்கலை, நீங்கள் போய் இந்த நல்ல வேலையை செய்ய, நீங்கள் போய் செய்கிறதுனால இல்லை, நீங்கள் போய் அங்கே என்னமோ சொல்கிறது, அவரே செய்கின்றார். ஆனால் அவர் உங்கள் அவர் உங்கள் மூலியமாக செய்கிறதுக்கு அவருக்கு இடம் கொடுக்குங்க. எப்படி இடம் கொடுங்க? அவருடைய வார்த்தை சொல்கிறது அதன்படி நீங்கள் தாழ்மைப்படுத்தி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுத்திருக்கப்ப கூட அவர் உங்கள் வழிகளை நவுத்துவார், அவர் உங்களை நவுத்து சென்று. அதுதான் என் வாழ்க்கையில செய்தார் சகோதர சகோதரி. இதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையிலும் செய்ய நான் விருப்பப்படுகின்றேன், அவர் விருப்பப்படுகின்றார். அதனால் அவர் உங்களை உள்ளுக்கு வேலை செய்கிறதுக்கு விடுங்க, உங்களுடைய சொந்த வழிகளை பயன்படுத்தாதே. நான் என் வழிகளை பயன்படுத்தினேன் சகோதர சகோதரிகளே, என்னோட சொந்த வழிகளை நான் பயன்படுத்திட புரோஜனம் இல்லை, புரோஜனம் இல்லை. நேரத்தை வீணாக்காதீங்க, உங்கள் இருதயம் சொல்கிற வழியில் நடக்காதீங்க. உங்கள் இருதயம் வந்து சொல்லும், இப்படி ஒரு ஆக்டிவிட்டி செய், இப்படி ஒரு காரியத்தை செய், இப்படி ஒரு கேம்ப் போடு, இப்படிலாம் சொல்லும். கடைசியில் அது ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாமல் போகும். நான் என்னோடய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் சொல்கின்றேன். அவரோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளப்ப கூட அவர் உங்களை நவுத்துவார், அவரே இதை செய்வார், அவரே இதை செய்வார். நீங்கள் கொடுத்ததுலாம் நினைக்க தேவையில்லை, அவர் சொன்ன வார்த்தையை நினைங்க, அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைங்க, அவர் சொன்ன இந்த கேரண்டியை, அவர் சொன்ன இந்த உத்தரவாதத்தை, அவரோட வசனத்தின் உத்தரவாதத்தை பாருங்க, அவர் உங்களை நடத்தி செல்வார். அந்த ரோமன்லேயே 3:18 என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். யார்? பிதா தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? தன் மகன் இயேசு கிறிஸ்து போல் மாற அவர் சித்தம் கொண்டு நம்மளை தெரிந்து கொண்டு அவரே நம்மளை மாத்துகின்றார். அதனால தான் இந்த கொரிந்தியர்ல நீங்க பார்க்க போனா 2 Corinthians 3:18 சொன்னார், நம்ம கண்ணாடியில பார்ப்பது போல் மகிமைக்கு மேல் மகிமையாக மறுரூபமாக ஆகிக்கொண்டு இருக்கிறோமா? எப்படி? அவருடைய வார்த்தையை பார்த்து. தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நீங்க பார்க்கப்ப கூட நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க, நான் இப்படி இருக்கிறேன்னா அந்த கண்ணாடியில என்ன, அந்த வேத வசனம் அது உங்களுக்கு கண்ணாடி போல் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, நான் இப்படி இருக்கிறேன்னா இல்லையா? நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு இதயத்துக்கும் சிந்திக்க நீங்கள் கட்டளிட வேண்டும். நான் இப்படி ஆகல, நான் இன்னும் இந்த மனுஷன் நேசிக்க முடியல, என் கம்பெனியில எப்போது எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அந்த மனுஷனை நேசின்னு வச்சுறா. ஆனால் என்னால் நேசிக்க முடியலையே, என் இறுதியை என்னமோ சொல்லுதே, என் இறுதியை வெறுப்பும் கசப்பும் வச்சிருக்க. சகோதர சகோதரிகளே, வெறுப்பும் கசப்பும் இயேசு கிறிஸ்துட்டு வரதல்ல, அது ஒரு ஆவி, அது பொல்லாத ஆவி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவனுடைய வசனத்தை நீங்க கண்ணாடியில பார்ப்பது போல் நீங்க பாக்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறான், அவனை நேசி என்று சொல்லி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட வாழ்க்கையில் நடக்கப்ப கூட இப்படியாக நான் செய்தேன். அந்த மனுஷனை பார்த்து என் சிந்தில் நிப்பாட்டி, இயேசு கிறிஸ்து நாமத்தை இந்த மகனை, இந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கிறேன், இருதயமே இந்த மனுஷனை நீ ஆசீர்வதி, இந்த மனிதனை நீ ஆசீர்வதி, இயேசு கிறிஸ்து நாமத்தை உனக்கு நான் கட்டளெடுக்கிறேன், உனக்கு நான் கட்டளெடுக்கிறேன். நான் இப்படியாக அந்த மனுஷனோட முகத்தை நான் என் சிந்தையை நிப்பாட்டி, இதை நான் இவனை ஆசீர்வதிக்கிறேன், இந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறப்ப கூட அது வெளியாயிட்டது, என் சிந்தை மாறப்பட்டது, என் இருதயம் மாறப்பட்டது. எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்திலையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலும் அது மாறும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வெறுப்பும் கசப்பும் கொண்டு வருது, அது புல்லாத ஆவி, அதை நீங்கள் விரட்டி வடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெறுப்பும் கசப்பும் கொண்டு வர ஆவியை நீ விட்டாப்பாலை போனன்னு கட்டளட்டு தேவனுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கப்ப கூட அந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ உங்கள் இருதயத்துக்கும் சிந்திக்கும் நீ ஜெபிக்கப்பட அது மாறும். இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னா, மகிமைக்கு மேல் மகிமையாக மறுரூபமாகி கிறிஸ்து இயேசு போல் நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே. இதுதான் இந்த வசனம் சொல்கின்றது. இது பழைய ஏற்பாடுல செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனால் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட இரத்தத்தால் அவரே உங்களை மாற்றுகின்றார். அந்த தேவனுடைய ஆவி உங்களை மாற்றுகின்றது. ஏன்னா தேவனுடைய ஆவி உங்களுக்கு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார், அவர் இப்போ உங்களை மாற்றுகின்றார்.
இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.